மூன்றாவது குரட்பாவினை இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். அந்த குரட்பா வருமாறு, பெருமைக்கும் நுண்மைக்கும் பேரருக்கும் பேற்றின் அருமைக்கும் ஒப்பின்மையான் என்பது அந்த குரட்பா. அதாவது முதல் குரட்பாவிலே ஆசிரியர் குறிப்பிட்டருளினார், அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிகரில் இறை நிற்கும் நிறைந்து என்று கூறியருளினார். நிகரில் இறை என்று அங்கே குறிப்பிட்டார். இறைவன் நிகரற்றவன் என்ற கருத்து அங்கே கூறப்பெற்றது. இந்த மூன்றாவது குரட்பாவிலே நிகரற்றவன் என்பதன் விளக்கம் கூறப்படுகின்றது. எப்படி அவன் நிகரற்றவனாக விளங்குகின்றான்? நிகரில் இறை என்று முதற் குரட்பாவிலே கூறியதன் விளக்கமாக இந்த மூன்றாவது குரட்பா அமைந்துள்ளது. அதே சமயத்தில் திருக்குறளிலே கடவுள் வாழ்த்து அதிகாரத்தில் தனக்கு ஓமை இல்லாதான் என்று வள்ளுவப் பெருந்தகை குறிப்பிட்டருள்வாரே, அந்த தனக்கு ஓமை இல்லாதவன் என்று சொல்லும் பொழுது எப்படி அவன் தனக்கு ஓமை இல்லாதவனாக திகழ்கின்றான் என்பதற்கு விளக்கம் அறிய வேண்டுமாயின் அதற்கும் விளக்கமாக வேண்டும். தனக்கு ஓமை இல்லாதான் என்று திருவள்ளுவர் பெருமான் கூறியதை இங்கு முதற் குறளிலே நிகரில் இறை என்று குறிப்பிட்டார்கள். அதன் விளக்கமாக இங்கே மூன்றாவது குரட்பாவிலே சொல்கின்றார்கள், பெருமைக்கும் நுண்மைக்கும் பேர் அருட்கும் பேற்றின் அருமைக்கும் ஒப்பின்மையா. பெருமைக்கும் நுண்மைக்கும் என்று சொல்லும் பொழுது நம்ம பெருமையாலும் நுண்மையாலும் பேர் அருளாலும் பேற்றின் அருமையாலும் ஒப்பில்லாதவன் என்று நான் விளக்கம் காணவன். பெருமையாலும் நுண்மையாலும் என்று சொல்ல வேண்டியதுதான் பெருமைக்கும் நுண்மைக்கும் சொல்லியிருக்கின்றார். ஆக எந்த ஒரு வேற்றுமையுறவு வந்தாலும் எப்படி கொண்டால் பொருள் கிடைக்குமோ அப்படி கொள்ள வேண்டும் என்று ஆசிரியர் தொல்காப்பியர் ஒரு சூத்திரம் அருளி செய்துள்ளார். யாதன் இயல்பில் கூறிற்றாயினும் பொருள் செல் மருங்கின் வேற்றுமை சாரும் என்பது அந்த சூத்திரம். யாதன் உருவில் கூறிற்றாயினும் பொருள் செல் மருங்கின் வேற்றுமை சாரும். ஆகவே இங்கு கூவுறுப்பு பெருமைக்கு நுண்மைக்கு என்று அந்த கூவுறுப்பு கூறினாலும் மூன்றாம் வேற்றுமை பொருள்ல தான் ஆள் உருவு இருக்கிற மாதிரி தான் நம்ம பொருள் பண்ணணும். பெருமையாலும் உண்மையாலும் என்று பொருள்படும். இதிலே எப்படி இது நிகரில் இறை என்பதற்கு தனக்குவமை இல்லாதான் என்பதற்கெல்லாம் எப்படி இது விளக்கமாக திகழ்கின்றது என்று பார்த்தால், ஒரு பொருள் சிறப்பு வாய்ந்ததாக இருக்க வேண்டும் என்றால் அது தன்னுடைய பெருமையினாலே சிறப்பு வாய்ந்திருக்கலாம். பெரிய பொருளாக இருப்பதனாலே சில பொருள்களுக்கு சிறப்பு, சில பொருள்கள் நுட்பமாக இருப்பதனாலே சிறப்பு பெற்றவை சில பொருள்கள். ஆக பெரிதாக இருக்கின்ற பொருளிடத்திலே நுட்பத்தை காண முடியாது, நுட்பமாக இருக்கின்ற பொருளிடத்திலே பெரிதாக விளங்கக்கூடிய அந்த தன்மையினை காண முடியாது. ஆனால் முழுமுதல் பரம்பொருளாகிய சிவபெருமான் பெரியவற்றுடெல்லாம் பெரிய பொருளாக இருக்கின்றான். அது மாதிரி சிறியவற்றுடெல்லாம் சிறிதாகவும் நுட்பமானவற்றுடெல்லாம் நுட்பமாகவும் இருக்கின்றான். அதுதான் அங்கு மிகப்பெரிய சிறப்பு. இந்த இரண்டு தன்மைகளும் ஒரு குறளிடத்திலே காண்பது மிக அரிது. சிவபெருமான் பெரிய பொருள்களை ஆவற்றுக்கும் பெரியவனாக இருப்பதை வந்து அண்டமும் ஓர் அணுவாம்படி பெரிதாக இருப்பவர் என்று சொல்வார்கள். அதை வந்து திரு அண்ட பகுதியிலே மணிவாசக பெருமான் அதைத்தான் கூறி தொடங்குகின்றார்கள், அதைத்தான் பாடி அருள்கின்றார்கள். அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி ஒன்றினுக்கொன்று நின்றெழில் பகரின் நூற்றொரு கோடியின் மேற்பட விரிந்தன. அப்படி பெரிய பெரிய அண்டங்கள்லாம் இருக்கின்றன, நூறு கோடிக்கு மேல் இருக்கின்றன. அத்துணை பெரிய அண்டங்கள்லாம் ஒன்று சேர்ந்தாலும் எப்படி ஆயிருமா இன்னுடைய கதிரின் துண்ணனு குறைய. அவையெல்லாம் வந்து மிக மிக அற்பமான அணு என்று சொல்லத்தக்க அளவிலே அவையெல்லாம் சிறிதாக விளங்கும்படி எம்பெருமான் பெரியவனாக விளங்குகின்றான். துண்ணனு புறைய, புறைய என்பது ஓம உருவு. இல்லத்துக்குள்ளே சூரிய ஒளி நம் இல்லத்துக்குள்ளே புகும்பொழுது மிகச்சிறிய அணுக்களை அணு அளவு துகள்களை நாம் கண்ணுறலாம். அந்த அணுக்கள் அளவிற்கு மிக மிக சிறிய பொருள்களாக இந்த பிரம்மாண்டமாக விளங்கக்கூடிய அண்டங்கள் எல்லாம் சேர்ந்து அப்படி அற்ப துகளாக போய்விடும்படி சிவபெருமான் பெரிய பொருளாக திகழ்கின்றான். நம்மோடு ஒப்பிடும் பொழுதுதான் இந்த அண்டங்கள்லாம் மிகப்பெரியதாக திகழ்கின்றன. ஆனால் சிவபரம்பரோடு ஒப்பிடும் பொழுது அணுவாக விளங்குகின்றன. அத்துணை பெரியவராக இருக்கின்றார் சிவபெருமான். அதே சமயத்தில் எப்படி நுட்பமனாக இருக்கின்றார் என்றால் அதற்கும் அதே ஓமையை மாற்றிச்சிருக்கின்றார்கள். ஒரு அணுவை வந்து அண்டம் என்று கூறிவிடலாம், அணுதான் நுட்பத்திற்கு பெயர் பெற்றது. அந்த அணுவை வந்து அண்டம்னு கூறத்தக்க அளவுக்கு சிவபெருமான் அவ்வளவு நுட்பமாகவும் இருக்கின்றார். ஆக பெருமையால் பெயர் பெற்றது அண்டம், அதை அணுன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு பெருமையால் பெயர் பெற்றிருக்கின்றார் நம் பெருமான். அதே மாதிரி நுண்மையால் பெயர் பெற்றது அணு, அந்த அணுவை வந்து பெரிய அண்டம்னு சொல்லத்தக்க அளவில் சிவபரம்பொருள் மிக மிக நுட்பமாக திகழ்கின்றது. அது ஞானாமிரதத்திலே பெருமைக்கு அண்டம் அணுத்தர, பெருமையை பார்க்கும் பொழுது அண்டம் அணுவா போய்விடும்படியாக பெரியவனாக இருக்கின்றான். அதே சமயத்தில் அணு அண்டத்து நின்று நுணங்கிய அணுவை அண்டம் என்று சொல்லத்தக்க அளவிற்கு நுட்பமாக இருக்கின்ற பெருமானில். ஆகவே அணுத்த என்ன சொல்கின்ற, அணு அண்டத்து நின்று நுணங்கிய தண்டாச்சீர்த்தி என்று சொல்கின்ற. ஆக அப்படி பெருமைக்கும் நுண்மைக்கும், பெருமைக்கும் ஒப்பற்றவன் நுண்மைக்கும் ஒப்பற்றவன். சரி, இத்துணை பெருஞ்சிறப்பினை உடைய பொருள் வந்து பெரும் கருணை உடைய பொருளாகவும் இருக்கின்றது. அப்படி பார்க்க முடியுமா? நாம எத்தனையோ சிறந்த மக்களை நாம் பார்க்கலாம், அவர்கள் அளவிலே அவர்கள் மிகப்பெரியவர்களாக இருப்பார்கள். ஆனால் எல்லோருக்கும் எளிவந்து உதவக்கூடிய தன்மையினை நாம் பார்க்க முடியுமா? எல்லாராலும் நெருங்க முடியுமா அவர்களை? தனக்கு எந்த வகையிலும் ஒப்பில்லாமல் திகழக்கூடிய சிவபெருமான் பெருமைக்கும் சரி உண்மைக்கும் சரி எந்த வகையிலும் தனக்கு ஒப்பில்லாதவனாக திகழக்கூடிய அந்த பெருமான் வந்து பேரருள் உடையவராகவும் இருக்கின்றார். நிறைய இரக்கமுடையவர்களாக இருப்பார்கள், உதவி மனப்பான்மை உடையவர்களாக இருப்பார்கள், ஆனால் உதவக்கூடிய ஆற்றல் உடையவர்களாக இருப்பார்களா என்று சொன்னால் அது இல்லாமல் இருக்கலாம். அது மாதிரி உதவக்கூடிய ஆற்றல் எல்லாம் இருக்கலாம், வசதி வாய்ப்புகள், ஆனால் உதவக்கூடிய உள்ளம் இருக்கணும். எல்லாம் பொருந்தி வருவது என்பது அது பெருமானிடத்தில் மட்டும்தான். பெருமைக்கும் உண்மைக்கும் பேரருக்கும் பேற்றின் அருமைக்கும், அதாவது பெறக்கூடிய அரிய பேறுகள் அனைத்தினும் மிகச்சிறந்த அரிய பேறு என்னவென்றால் எம்பெருமானை பெறுகின்ற பேரு தான். இன்னும் பிற பேறுகளை பெற்றவர்களாலெல்லாம் சிவப்பேறு பெறுதல் என்பது இயலாது. ஆனால் சிவப்பேறு பெற்றவர்களுக்கு எந்த பேறு வேண்டுமானாலும் எளிதில் வந்து கைகூடும். அவர்கள் இந்த வேறு எந்த பேற்றையும் ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டார்கள், அது வேறு விஷயம். ஆனால் யாருக்கு எந்த பேற்றை வேண்டுமானாலும் அவர்களால் அருள முடியும், அடியார்களால் முடியும். அதை நாம் வந்து நம்முடைய ஞான சம்பந்த பெருமான் முதலிய நாயன்மார்களுடைய திருவரலாற்றிலே நாம் காண்கின்றோம். பிற பேர்களை எல்லாம் பெற்றவர்களால் சிவப்பேற்றினை பெறவும் முடியாது, பிறருக்கு தரவும் முடியாது. ஆனால் சிவப்பேறு பெற்றவர்கள் யாருக்கு வேண்டுமானாலும் எந்த பேர் வேண்டாலும் தருவார்கள். ஏனென்றால் அவர்களை இடமாக கொண்டு சிவபெருமானே எல்லாவற்றையும் செய்கின்றார். ஆகவே பேரனைத்தும் அணுவனவே கருதும்படியாக பேரின்ப பெருக்காக வருபவன் எம்பெருமான். இதை தாய்மான சுவாமியோடு சொல்வார்கள், அந்த சிவப்பேர் என்பது கிடைத்துவிட்டால் மற்ற பேர்கள் அனைத்தும் அணுவாக, அதாவது அற்பமாக கருதி விலக்கிவிடலாம். அத்தகைய பேர் என்பார்கள். அதை பேற்றின் அருமைக்கும் ஆக நிகரில் இறை என்று சொல்லும் பொழுது முதற் குரட்பாவிலே நிகரில் இறை என்று சொல்லும் பொழுது ஒப்பில்லாத இறைவன் என்பது பெறப்பட்டது. ஒப்பில்லாதவன் என்றால் என்னென்ன முறைகளிலே தனக்கு ஒப்பில்லாதவனாக திகழ்கின்றான் என்பதை வகுத்து கூறுகின்றார். இங்கு பெருமையாலும் சரி உண்மையாலும் சரி பேர் அருளாலும் சரி பெருதற்கரிய தன்மையாலும் சரி சிவபெருமானே ஒப்புயர்வற்ற முழுமுதல்வன் என்று இந்த பாடல் நமக்கு தெளிவாக உணர்த்துகின்றது. நீ அடுத்த குரட்பாவினை பார்த்தோமென்றால் ஆக்கி எவையும் அழித்து ஆசுடன் அடங்க போக்கும் அவன் போகா புகழ் என்று கூறு. இது நன்கு சிந்தித்து உணர வேண்டிய ஒரு குரட்பாவா. ஆக்கி எவையும் என்று இருக்கின்றது. எவையும் என்பதை முதற்கண் வைத்துக் கொள்ள வேண்டும். எவையும் ஆக்கி முதல் காரண மாயையிலிருந்து சுத்த உலகம், மிச்சிர உலகம், அசுத்த உலகம் என்று எல்லா வகையான உலகங்களையும் தனு கரணங்களையும் இவற்றையெல்லாம் ஆக்கி படைத்து அழித்து சொல்லும்போது காத்தருளி இந்த படைத்த உலகங்களை எல்லாம் அவற்றின் கால எல்லை வரை காத்தருளி ஆசுடன் அடங்க போக்கும். அடங்க போக்கும் என்று சொல்லும் பொழுது ஒடுக்குதல் குறிக்கப்படுகின்றது. இதுதான் அழித்தல் என்று சொல்வார்கள். அழித்தல் என்பது ஒடுக்குதல் என்றுதான் சைவ சித்தாந்தத்தில் பொருள்படும். ஏனென்றால் சைவ சித்தாந்தம் சர்க்காரியவாதம் கூறுவது, உள்ளது அழியாது இல்லாதது தோன்றாது என்பது சர்க்காரியவாதம். ஆகவே இருக்கின்ற பொருள் வந்து இல்லாமல் போய்விடுதல் என்பது ஒருபோதும் நிகழக்கூடியது என்று, இருக்கின்ற பொருள் எப்பொழுதும் இருப்பதுதான். அப்ப அழித்தல் சொல்கின்றீர்கள் என்று சொன்னால், எந்த முதல் காரணத்திலிருந்து அந்த காரியம் தோன்றியதோ அந்த முதல் காரணத்திலேயே ஒடுக்கப்படுதல், அதைத்தான் அடங்க போக்கும் என்று சொன்னார். அதுல கூட ஒரு சொல்லும் சேர்த்து சொல்லியிருக்கின்றார்கள், ஆசுடன் அடங்க போக்கும். ஆசு என்று சொல்லும் பொழுது அது குற்றம் என்று பொருள்படும், மலம் என்பதும் அதுதான். அப்போ அங்க ஆசு என்பது என்ன மலத்தை குறித்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஆணவ மலம் என்று ஒரு சாரார் உரை கூறுகின்றார்கள், பெரிதொரு சாரார் மாயாமலம் என்றும் கூறுகின்றார்கள். இரண்டு கருத்துக்கள் நெடுங்காலமாக இருந்து வருகின்றன. நிரம்ப அழகிய தேசிகர் அவர்கள் ஆணவ மலம் என்றே கொண்டுள்ளார். அப்ப வந்து இந்த படைத்து காக்கப்பட்ட உலகங்கள்லாம் ஆணவ மலத்துக்குள்ளேயே போய் ஒடுங்குது இல்லையே, ஆணவ மலத்தால் உயிர்கள் தான் மறைக்கப்பட்டுள்ளன, உலகங்கள் உடல்கள் எல்லாம் மாயாமலமாகிய அந்த முதல் காரணத்திலிருந்து தோன்றி அப்புறம் கால எல்லை வரை நிலை பெற்று பின்பு சங்கார காலம் வரும்பொழுது அந்த மாயையில தான் போய் ஒடுங்குகின்றன. ஆகவே தோற்றுவித்த உலகங்களை எல்லாம் முதல் காரண மாயையாகிய, ஏன்னா மாயையும் ஒரு மலம் தான், மூன்று மலங்களில் ஒன்றாக எண்ணப்படுவது. ஆகவே முதல் காரண மாயையாகிய மலத்தோடு அடங்கும்படி அந்த உலகங்களை ஒடுக்கிவிடுகின்றான் என்று சொன்னால் பொருத்தமாக இருக்குமே என்று கூட கருதலாம். இதான் மாயாமலம் என்று பொருள் கொள்பவர்கள் அவர்கள் கொடுக்கின்ற விளக்கம் இதுதான். ஆனால் ஆணவ மலம் என்ற பொருள் கொள்ளும்போது நாம் வந்து அங்கே எவ்வாறு பொருள் பண்ண வேண்டும் என்று சொன்னால், எதற்காக இந்த உலகங்களை படைத்தார் காத்தார், யாருக்காக? சிவபெருமான் தம்பொருட்டு எந்த உலகத்தையும் தோற்றுவிக்கவில்லை, காக்கவும் இல்லை, உயிர்களின் பொருட்டு தான். அப்ப இந்த உயிர்கள் வந்து அவை பல பிறவிகள் எடுத்து வினைகளை ஈட்டி மேலும் மேலும் அவை வினைகளை பெருக்கி அந்த உயிர்கள் இழைப்புற்று இருப்பதனாலே உயிர்கள் எல்லாம் இழைப்பாறு பொருட்டு இந்த உலகங்களை எல்லாம் ஒடுப்போம் ஒடுக்கின்றார். அப்போ உயிர்கள் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அவை ஆணவ மனத்திலே ஒடுங்கி நிற்கும். ஏன்னா இந்த உடல் உலகங்களை சாரும் பொழுதுதான் தத்துவ சார்பு கிடைத்து அதனால கொஞ்சம் ஆணவ சார்பு சிறிதே குன்றி சிற்றறிவு விளக்கம் பெறுகின்றன. இப்போ தத்துவங்கள் புவனங்கள் எல்லாவற்றையும் மாயையில ஒடுக்குகின்றார் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ அந்த உயிர்கள் எல்லாம் மலன் தாரகமாக ஒடுங்கும். அந்த கருத்துப்படிதான் ஆசுடன் அடங்க என்று உயிர்கள் எல்லாம் ஆசாகிய ஆணவமலத்தில் அடங்கும்படி. ஏன்னா உலகத்தை ஒடுக்கிய பிறகு உயிர்கள் என்ன ஆகும் என்ற கேள்விக்கு விளக்கம் கொடுப்பதாக அது அமைந்துள்ளது என்று சொல்லலாம். மேலும் ஆசு என்பது குற்றம், குற்றம்னு சொன்னால் அது ஆணவத்தை தான் குறிக்கும். கண்மம் மாயையெல்லாம் வந்து நிரந்தரமா குற்றமாக இருப்பவை அல்ல. உயிர்கள் மட்டும் அருள் வழி நின்று விட்டார் என்று சொன்னால் அந்த உயிர்கள் செய்கின்ற வினைகள் எல்லாம் கண்ம மலமாக பந்திக்க மாட்டா, அவையும் அருட்செயல்களாக விளங்கும். அந்த உயிர்களுடைய தத்துவங்கள் கருவிகள்லாம் சிவகரணங்களாக விளங்கிவிடும். அதான் பசுகரணம் சிவகரணம்னு ரெண்டு வகையா சொல்வார்கள் கருவிகளை, தத்துவ கருவிகளை ரெண்டு வகையா சொல்றாங்க. என்ன அப்படின்னா எல்லாம் ஒரே கருவிகள் தான். உயிர் வந்து எந்த நிலையில இருக்கின்றது என்பதுதான் அந்த விஷயம். உயிர் வந்து ஆணவ மலத்தை சார்ந்து அது காட்டுகின்ற விபரீத வழியிலே இந்த உயிர் நின்றது என்று சொன்னால் அந்த உயிர் கொண்டுள்ள கருவிகரணங்கள் எல்லாம் அவையும் ஆணவ மலத்தினுடைய நிற்கும். ஏன்னா உயிர் வழி நிற்பவை தானே அவை, உயிரே வந்து ஆணவத்தினுடைய நிற்கின்றது. ஆணவ மலத்தை நன்கு சார்ந்து அதனால் பெற்ற அந்த விபரீத உணர்வோடு உயிர் நிற்கின்றது. அப்ப அந்த உயிரால் பயன்படுத்தத்தக்க அந்த கருவிகரணங்கள் எல்லாம் அந்த விபரீத செயல்முறைகளுக்கு தான் அங்க பயன்பட்டுக் கொண்டிருக்கும். அதனால அப்போ அவை வந்து உயிர் வந்து மலத்தை சார்ந்து பசுவாக நிற்கும் பொழுது அந்த உயிருக்கு உற்ற கருவிகரணங்கள் எல்லாம் பசுகரணங்கள். உயிர் நன்கு பக்குவப்பட்டு சத்தினிவாத உற்று அருட்சார்களை நிற்கும் பொழுது அந்த உயிருக்கு உற்ற அந்த கருவிகரணங்கள் எல்லாம் அவையும் அருள்வழி நின்று சிவகரணங்களாக விளங்கும். ஆனா ஆணவ மலத்தை எப்படி சிவமயமா விளங்கும்னு எங்கேயாவது நாம படிச்சிருக்கோமா கேட்டிருக்கோமா? கிடையாது. ஏன் அப்படின்னா அது எப்பவுமே உயிருக்கு வந்து அது எதிரியாகத்தான் விடும். ஆகையினாலே குற்றம்னா அதுதான் உண்மையான குற்றம். அதனால ஆசு என்று மட்டும் சொன்னால், மலம் என்று மட்டும் சொன்னால் அது ஆணவமலத்தை தான் குறிக்கும். எப்போதும் மலமாகவே இருக்கக்கூடியது அதுதான். அதனால அங்கு ஆசு என்பது ஆணவமலத்தை தான் குறிக்கும் என்பது நாம் வந்து சிந்தித்து பெறக்கூடிய விளக்கம். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய பண்டார சாத்திரங்களுள் இந்த மாதிரி இடங்கள்லாம் அங்க விளக்கம் இருக்கின்றது. நம்முடைய குருமுதல்வர் அருள்திரு நமச்சிவாயமூர்த்தியுடைய நேரடி சீடராகிய அருள்திரு தட்சிணாமூர்த்தி தேசிகர் அவர்கள் தம்முடைய உபதேச பகருடையிலே ஒரு இடத்திலே அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதாவது இந்த ஆக்கி எவையும் அழித்து ஆசுடன் அடங்க போக்கும் அவன் போகா புகழ் இந்த குரட்பாவினுடைய சாரத்தை அங்கு வைத்துள்ளார்கள். உண்டாக்கி ஆக்கி உடைத்து இருளோடே அடங்க கண்டிடுவது பதி என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே எல்லா உலகங்களையும் உண்டாக்கி அவற்றை காத்து அப்புறம் என்ன செய்கின்றார், இருளோடே அடங்கும்படி செய்கின்றார். ஆசுடன் அடங்கன்னு அங்கு போட வேண்டிய இடத்துல இருளோடு அடங்கன்னு போட்டாங்க. ஆக இருள்னு சொன்னா அது ஆணவத்தை தான் குறிக்கும், அதுல நமக்கு சந்தேகமே கிடையாது. ஆகையினாலே இதே நடையிலே இந்த கருத்தினை அவர்கள் இங்கே வைத்து காட்டி ஆசை என்பது இருள் மலம் என்பதை அங்கே நன்றாக குறித்து அருளியுள்ளார். அது நமக்கு சிறந்த பிரமாணமாக திகழ்கின்றது. ஆக இப்படி உலகங்களை எல்லாம் உண்டாக்கி கால எல்லை வரை காத்து பிறகு அவற்றை முதல் காரணங்களிலே ஒடுக்குகின்றார். உயிர்கள் ஆணவத்தோடு அடங்கும்படியாக உலகங்களை ஒடுக்குகின்றார். அப்படி செய்தும் அவர்தான் போகா புகழாக விளங்குகின்றார். மீளவும் அந்த உயிர்களுக்கு வந்து பிறவிகளை வழங்க வேண்டும் என்றால் அவர் தான் வழங்க முடியும், அவரால் தான் வழங்க முடியும். இந்த கருத்தை கூறுகின்றார். உயிர்கள் இளைப்பாறிவிட்டன, மீண்டும் அது பிறவி எடுக்க வேண்டும். ஏன்னா இன்னும் வந்து ஆணவ மலம் ஒடுங்காமல் இருக்கின்றது. அதான் ஒடுங்கி மலத்துள்ளதான் சொன்னார். உயிர்களை பிடித்துள்ள ஆணவ மலம் அது ஒடுங்க வேண்டியுள்ளதால் ஒடுக்கிய உலகங்களை மீளவும் தோற்றுவித்தருள்வான் முதல்வன். ஆகவே உலகங்கள் எல்லாம் ஒடுங்கிய பிறகு நீங்காத புகழிடமாக இறைவன் தான் விளங்குகின்றான். இது நல்ல சான்று சங்கார காலம்தான், வேற எந்த சார்பும் நிலையற்றது, எல்லாம் ஒடுங்கி விடுகின்றன. உயிர்கள் ஆணவமலத்தில் அழுந்த வேண்டியதான். எது வந்து அங்க உயிர்களுக்கு சார்பான் என்ன அங்க வந்து தாங்க போகின்றது? அந்த இடத்துலதான் வந்து சிவபெருமான் ஒருவனே எல்லா உயிர்களுக்கும் உறவாக இருப்பவன் என்பது அங்கதான் பெறப்படுகின்றது. நல்ல தெளிவாக நமக்கு எல்லாம் விளங்கக்கூடிய இடம் அதுதான். ஆகவே மீளவும் ஒரு பிறவி, அதிலே பல உறவுகள் பல நண்பர்கள் இப்படி எல்லாம் வரணும் அப்படின்னா சிவபெருமான் கொடுத்தாதானே உண்டு. அப்ப உண்மையான உறவாக இருப்பவர் யாரு? சிவபெருமான் தான். ஆகவே போகாத புகழாக இருக்கின்றான். மற்ற எத்தனையோ புகழிடங்கள் இந்த உலகத்தில் இருப்பதாக நமக்கு தோன்றலாம், ஆனால் அவையெல்லாம் நீங்கிவிடக்கூடியவை. அந்த புகழிடங்களுக்கும் நமக்கும் உரிய தொடர்பு எப்போது வேண்டுமானாலும் நீங்கிவிடும். ஆனால் எப்பொழுதும் நமக்கு நீங்காததோர் புகலிடமாக விளங்குவர் யார் என்றால் அது சிவபெருமான் தான். அதை மிக அருமையாக சொல்கின்றார். சாத்திர கருத்தை சொல்கின்ற முறையிலே சிவபக்தி உள்ளத்திலே நன்கு வளரும் வண்ணம் நம்முடைய உமாவதி சிவாச்சாரிய சுவாமிகள் மிக அற்புதமாக சொல்கின்றார்கள். இந்த திருவருட் பயன் வந்து ஒரு ஈடு இணையற்ற நூலாக, அவன் தான் போகா புகழாக இருக்கின்றாயா என்று எவ்வளவு அருமையாக சொல்கிறார்கள். அதிலே நம்முடைய ஆதீன வித்வானாக விளங்கியவர்கள் வஜ்ரவேல் முதலியார்கள் சிறப்பான முறையிலே நியாயமாக சொல்கின்றார்கள். அவன் போகா புகழ் அப்படின்னு சொன்னதுனால அது ஆசு இருக்கின்றதே ஆணவமலம், அது நீங்கிய பிறகும் கூட ஆணவமலம் நீங்கி உயிர் முத்தி பெற்றுவிடுகின்றது. ஆமா, அந்த முத்தி பெற்ற பிறகும் கூட சிவபெருமான் தான் புகலிடமாக இருக்கின்றார். அதான் என்றுமே நீங்காத புகழ் புகழாக இருக்கின்றார். போகா புகழ், ஒரு கோடை காலம் எங்கேயாவது அப்படி மலைப்பிரதேசத்துக்கு போனோம், நல்ல குளுமையான இடம் போனோம், ஊட்டி போனோம் அப்படின்னு சொன்னா கோடை காலம் வரைக்கும் அது புகழிடமா இருக்கும். குளிர்காலம் வந்துட்டா அடிச்சு புரண்டு ஓடிட வேண்டிதான். அதே மாதிரி குளிருக்கு வந்து வெம்மையான இடம் வந்து கொஞ்சம் இடம் தரலாம். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காலம்தான், இதெல்லாம் மாறக்கூடியவை. ஒரு காலத்தில் இன்பம் தந்த பொருள் பெரிதொரு காலத்தில் பெருந்துன்பம் தரக்கூடிய பொருளாகும். ஆகவே எல்லாம் போய்விடக்கூடிய புகழ்களாகத்தான் இருக்கின்றன. என்றும் போகா புகழாக இருப்பவன் சிவபெருமான் தான். என்றும் போகா புகழ்னு சொல்லும் பொழுது ஆசுடன் அடங்க போக்கினானே, அந்த ஆசையிலிருந்தே உயிர்கள் விடுபட்ட பிறகும் முத்தி அடைந்த பிறகும் அந்த உயிர்களுக்கு நீங்காத புகழிடமாக இருக்கின்றான் என்று அருமையாக விளக்கம் தருகின்றார்கள் நம்முடைய வஜ்ரவேல்முதி அவர்கள். நீ அடுத்த குரட்பாவிலே அருவும் உருவும் அறிஞர்க்கு அறிவாம் உருவும் உடையான் உடன் அருவத்திருமேனி உருவத்திருமேனி என்று இரண்டு வகையான திருமேனிகளை கொண்டிருக்கின்றான் என்று சொல்வார். அப்ப அருவுருவ திருமேனின்னு ஒண்ணு உண்டே அப்படின்னா அருவும் உருவம் ரெண்டையும் சொல்லும் பொழுது அருவுருவும் பெறப்படும். என்ன அப்படின்னா அருவத்துக்கும் உருவத்துக்கும் இடையில அப்படி ஒரு நிலை இருக்க வேண்டும் அருவுருவம். அதான் சேக்கிழார் பெருமான் சொல்வார்கள், இந்த அருவுருவ திருமேனியை பார்க்கும் பொழுதுதான் இந்த அருவுருவ நிலைக்கு முந்தைய அருவ நிலையும் உணரப்படும், இந்த அருவுருவ நிலைக்கு பிந்தைய உருவ நிலையும் உணரப்படும் என்று சொல்லி அவர்கள் அருமையாக சொல்வார். அருவுருவ திருமேனி சிவலிங்க திருமேனி தான். இந்த அருவுருவ திருமேனி ஆகிய சிவலிங்கத்தை பார்க்கும் பொழுது தரிசிக்கும் பொழுது இந்த அருவுருவ திருமேனிக்கு முந்தைய அருவ திருமேனி ஒன்று இருக்க வேண்டும், இதற்கு அடுத்தார்போடு வரக்கூடிய உருவ திருமேனியும் இருக்க வேண்டும் என்று நாம் உய்த்துணரும் வண்ணம் உள்ளது என்று அவர்கள் நயமாக குறிப்பிடுவார்கள். அருவ திருமேனி காண முடியாதது, உருவ திருமேனி காணக்கூடியது, இந்த இரண்டிற்கும் இடைப்பட்டு விளங்குவது இந்த சிவலிங்க திருமேனி என்று சொல்லி அருமையாக சொல்வார். காணாத அருவினுக்கும் உருவினுக்கும், காணாத அருவினுக்கும் சொன்னதுனால காணும் உருவினுக்கும் நாம பொருள் பண்ணணும் என்று நம்முடைய சிவகவிமணி சீக்கிய அவர்கள் சொல்வார். காணாத அருவினுக்கும் உருவினுக்கும் காரணமாய் நீனாகம் அணிந்தார்க்கு நிகழ்குறியாம் சிவலிங்கம். நீனாகம் அணிந்தார்க்கு நிகழ்குறியாம், குறினா லிங்கம், நீனாகம் அணிந்தார்க்கு நிகழ்குறி. நீனாகம் அணிந்தார் யாரு? சிவபெருமான். அப்ப அணிந்தார்க்கு நிகழ்குறியாம், அந்த அணிந்தாருக்கு லிங்கமாக விளங்கும். லிங்கம் குறி என்றால் அடையாளம், லிங்கம் என்ற சமஸ்கிருத சொல்லும் அதான் அடையாளம். யாருக்கு அடையாளமாக இருப்பது? நீனாகம் அணிந்தார்க்கு. நீனாகம் அணிந்தார் சிவபெருமான், சிவபெருமானுக்கு அடையாளமாக இருப்பது. ஆகவே சிவலிங்கம் என்றால் சிவபெருமானுக்கு லிங்கம் என்று அது நான்காம் வேற்றுமை தொகை என்று அறிஞர்கள் விளக்கம் தருவார். இந்த சேக்கலார் பெருமான் திருவாக்கினை ஆதாரமாக கொண்டு தருவார். காணாத அறிவினுக்கும் உருவினுக்கும் காரணமாய் நீனாகம் அணிந்தார்க்கு நிகழ்குறியாம் சிவலிங்கம் என்பார். ஆக இந்த அருவம் உருவம் இரண்டையும் சொல்லி இடையில் உள்ள அருவுருவத்தை பெறும்படி உமாவிசுவாச்சரி சுவாமி வைத்தார்கள். அங்கே அருவுருவத்தை சொல்லி முந்தைய அருவத்தையும் பிந்தைய உருவத்தையும் பெறும்படி சேக்கிழார் பெருமான் அமைத்துள்ளார். ஆக இந்த அருவத்திருமேனி உருவத்திருமேனி மட்டுமன்றி இவையெல்லாம் சரியக்கிரிய யோகம் சிவபுண்ணிய செயல்களை நிற்பவர்கள் அவருடைய வழிபாட்டினை ஏற்று பூசையினை ஏற்று அருள் புரிவதற்காக சிவபெருமான் கொண்டருளிய தடத்த திருமேனிகள். அவனுடைய சொரூப நிலை உண்மையான இயல்பு என்ன? ஞானமயமாய் விளங்குதல். அது ஞானிகளுக்கு அந்த ஞானமயமான நிலை விளங்கப்பெறும். அதனாலதான் அறிஞர்க்கு அறிவாம் உருவும். அறிஞர் என்று சொன்னால் நாம வந்து சாதாரணமான கல்வி அறிவினாலே அறிஞர்களாக விளங்குபவர்களை கருதிவிடக் கூடாது. சிவஞானிகள் அவர்களைத்தான் இங்கே அறிஞர் சொன்னார்கள். அவர்களுக்கு அறிவாம் உருவும், ஞானமயமான தன்னுடைய சொரூப இயல்பை உடையவன். அறிஞருக்கு அறிவாம் உருவும் உடையான் உடன், ஞான உருவனையும் உடையான் என்று அங்கே குறிப்பிட்டார். ஆக அருவத்திருமேனி உருவத்திருமேனி இடையிலே உள்ள அருவுருவத்திருமேனி இவை அன்றியும் ஞானிகளால் வழிபடத்தக்க ஞானமயமான சொரூப திருமேனியும் உடையவன் என்று சொன்னார். நீ அடுத்த குரட்பாவிலே பார்த்தோம் என்றார், பல்லார் உயிர் உணரும் பான்மையென மேலொருவன் இல்லாதான் எங்கள் இறை. உயிர்கள் பலவாக இருப்பன, பலவாக நிறைந்திருப்பன, அதனாலதான் பல்லார் உயிர் என்று சொன்னார். பல்லார் என்று சொல்லும் பொழுது பலவாய் நிறைந்த உயிர்கள். அந்த உயிர்கள் எல்லாம் உணரும் பான்மை எப்படிப்பட்டது? உயிர்கள் எவ்வாறு உணர்கின்றன என்று சொன்னால், தமக்கு ஒரு தலைவன் இருக்க அந்த தலைவன் தம்மையெல்லாம் கடந்த நிலையிலே விளங்கி தமக்கு உணர்த்தி வர அவன் உணர்த்துவதனாலே உணர்ந்து வரக்கூடியவை. ஆகவே பல்லார் உயிர் உணரும் பான்மை என்று சொன்னால் பலவாக நிறைந்துள்ள உயிர்கள் எப்படி தமக்கு ஒரு தலைவனை கொண்டு அந்த தலைவன் உணர்த்த உணர்ந்து வருகின்றனவோ அந்த தன்மைதான் உயிர்கள் உணரக்கூடிய தன்மை. இப்படிப்பட்ட ஒரு அறியின் தன்மை சிவபெருமானிடம் கிடையாது. ஏனென்றால் தனக்கு மேலாக ஒருவனை அவன் கொண்டிருக்கவில்லை, அவன்தான் எல்லாருக்கும் மேலானவன். அதான் மேல் ஒருவன் இல்லாதான் எங்கள் இறை. பல்லார் உயிர் உணரும் பான்மை என உயிர்களெல்லாம் எப்படி தமக்கு மேலாக ஒரு தலைவனை கொண்டு அவன் உணர்த்த உணர்ந்து வருகின்றனவோ, அந்த மாதிரி தனக்கு மேல் ஒருவன் யாரும் இல்லாதபடிக்கு விளங்குபவன் எங்களுடைய இறைவன். இந்த இடத்துல தான் எங்கள் இறைவன். ஏன்னா இறைவன் இறைவன் சொல்லி பல சமயங்களும் சொல்கின்றன. அவர்கள் சொல்கின்ற கடவுளர் எல்லாம் தமக்கு மேலாக ஒருவன் இல்லாமல் தாமே உணர்ந்தவர்கள் அல்ல. அதுதான் அங்க குறிப்பு. அத்தேவர் தேவர் அவர் தேவர் என்றிஞ்சன் பொய்த்தேவு பேசி புலம்புகின்ற பூதலத்தே என்று மணிவாசக பெருமான் அருள் செய்வார். மற்ற தேவர் மற்ற தெய்வம் எல்லாம் வேதனைப்படும், இறக்கும், பிறக்கும், மேல்வினையும் செய்யும் என்று சொல்லி சிவஞான சத்தியா சொல்லுங்க. ஆகவே எங்கள் இறைவனாகி சிவபெருமான் இறை இலக்கணம் உடைய அந்த பெருமான் வந்து தனக்கு மேலாக ஒருவன் இல்லாதபடிக்கு தானே எல்லா உயிர்களுக்கும் அறிவித்து வருகின்ற தனி முதல்வனாவான் என்று அருமையாக கூறினார்கள். இதெல்லாம் வந்து பரத்துவம் கூறக்கூடிய பகுதிகள், சிவபெருமானுடைய முழு முதன்மையினை எடுத்துரைக்கும் பகுதிகள். அப்படி தனக்கு மேல் ஒரு தலைவன் இல்லாமல் விளங்கி வருகின்ற முழுமுதல் பரம்பொருளாகிய சிவபெருமான் அடியார்களிடத்திலே எப்படி இருக்கின்றார், அல்லாதவரிடத்திலே எப்படி இருக்கின்றார் என்பதை சொல்லக்கூடிய பாடல் அடுத்த பாடல். ஆனா அறிவாய் அகலான் அடியவர்க்கு, நீங்காத அறிவாக கெடாத அறிவாக எப்பொழுதும் அடியார்களுடைய உள்ள தாமரையை விட்டு நீங்காமல் விளங்குகின்றார். நீங்காத ஞானமயமாக இருக்கின்றான், அடியாருடைய உள்ளத்தை விட்டும் அவன் நீங்குவதில்லை. அடியார்களுக்கு இப்படி இருக்கின்றான், ஆனால் பதவிகளையும் போகங்களையும் மட்டுமே மனத்திற்கொண்டு வழிபட்டு வருகின்ற சிவழிபாடுதான் செய்கின்றார்கள். யாரு தேவர்கள் செய்யாமல் சிறப்பாக செய்கின்றார்கள், ஆனால் அவையெல்லாம் காமிய வழிபாடுகள். எல்லாம் தம்முடைய பதவிக்காலம் இன்னும் நீட்டிக்க வேண்டும், எப்பொழுதும் அந்த பதவியில இருந்து அங்கு உள்ள மேலுலக அந்த மேலுலக போகங்களை எல்லாம் குறைவின்றி அனுபவித்து வர வேண்டும் என்பதுதான் அங்க எண்ணம். அவர்களுக்கு வந்து தன்னுடைய சொரூப இயல்பை ஒருபோதும் காட்டாமல் விளங்குகின்ற தேவர்களால் என்றென்றும் அறியப்படாமல் விளங்குகின்ற அதான் நிரம்பலகை தேசியர் அங்கே போற்றுகிறார். அவர் திருவாசகத்திலே இருந்து அவர் மேற்கோள் காட்டி அருமையாக விளக்குகின்றார். வாதவுரடிகளை போற்றி சொல்கின்றார், கனவிலும் தேவர்க்கு அரியாய் போற்றி, நனவிலும் நாயர்க்கு அருளினை போற்றி என்று அருளி செய்தார். போதவூர் புலகம் போர்த்தமையின் வாதவூர் வந்த மறைமுதல் தலைவர் என்க என்று சொல்கிறார். அவருடைய அந்த வாதவுரடிகளுடைய திருமேனியே வந்து ஞானமயமான திருமேனியாக விளங்குவதனாலே போதவூர் புலகம் போர்த்தமையின் என்று சொன்னார். வாதவூர் வந்த மறைமுதல் தலைவர் என்க என்று குறிப்பிட்டார். ஆக இந்த திருவருட் பயணிலே ஆசிரியர் உமாவதி சிவாச்சாரிய சுவாமிகள் ஆங்காங்கு திருமுறை சொல்லாட்சிகளை அப்படி அப்படியே வைத்திருப்பதை நாம் பார்க்கலாம். அதற்கு இந்த குறட்பாவும் சிறந்த எடுத்துக்காட்டு. இந்த குறட்பா சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கின்றது. ஆனா அறிவாய் அகலான் அடியவர்க்கு, வானாடர் காணாத மண். பொருளளவில் மட்டும் அல்லாமல் அந்த சொல்லாட்சிகளும் அப்படியே அமைந்துள்ளன. திருவாசகத்திலே திரு அம்மானை அதிலே 16வது பாடலை பார்த்தோம் என்று சொன்னால், ஊனாய் உயிராய் உணர்வாய் எண்ணுட்கலந்து தேனாய் அமுதமாய் தீங்கரும்பின் கட்டியுமாய் வானோர் அறியா வழி எமக்கு தந்தருளும் தேனார் மலர்கொன்றை சேவகனார் சீரொளி சேர் ஆனா அறிவாய் அளவிறந்த பல்லுயிர்க்கும் கோணாகி நின்றவா கூறுதுங்கான் அம்மானாய். ஈற்றடியிலே ஆனா அறிவாய் அளவிறந்த பல்லுயிர்க்கும் கோணாகி நின்றவா, ஈற்று அயலடியிலே ஈற்றடி கோணாகி நின்றவா என்று வருகின்றது. அதற்கு முந்தைய அடியிலே ஆனா அறிவாய் என்று வருகின்றது. அந்த சொல்லாட்சி அப்படியே இங்கே அமைந்துள்ளது. ஆனா அறிவாய் என்ற தொடர் அப்படியே இந்த குறட்பாவில் இடம்பெற்றுள்ளது. கருத்தும் அதே கருத்து தான். என்ன அப்படின்னு சொன்னா, வானோர் அறியா வலியமக்கு தந்தருளும் என்று முந்தைய அடியில் ஒரு இடத்திலே வந்தது. ஆகவே வானோர்களுக்கு எட்டாமல் இருக்கின்ற அந்த பெருமான் வந்து அடியார்களிடத்திலே நீங்காமல் இருக்கின்றான் என்ற கருத்தை சொல்லும் பொழுது திருவாசகத்திலே அந்த கருத்து வருகின்ற பாடலையும் எடுத்துக்கொள்கின்றார்கள். அதே சமயத்தில் ஆனா அறிவாய் என்ற அந்த தொடர் அப்படியே அமைந்திருக்கின்ற அந்த பாடலை எடுத்துக்கொண்டு அதை திருவுள்ளத்திலே சிந்தித்து இந்த குரட்பாவினை நம்முடைய உமாவதி சிவாச்சாரிய சுவாமிகள் நமக்கெல்லாம் அருள் இருக்கின்றார்கள். ஆனா அறிவாய் அகலான் அடியவர்க்கு வானாடர் காணாத மண். மண் என்று சொல்லும் பொழுது மன்னவன் மேலானவன் என்று நாம் கொள்ளலாம். ஆனா என்று சொன்னார் ஆனாத என்பது ஆனான்னு இருக்கு. ஆனாங்கும்போது நீங்காத கெடாத என்று பொருள்படும். நீ அடுத்த குரட்பாவை பார்த்தோம் என்று சொன்னால் இறைவன் எல்லா பொருள்களிடம் கலந்திருந்தாலும் எவற்றிலும் துவையாமல் தனிச்சிறப்போடு விளங்குகின்றான் என்ற கருத்தினை கூறுகின்றார். எங்கும் எவையும் எரியுரு நீர் போல் ஏகம் தங்கும் அவன்தானே தனி என்று சொல்கின்றார். எங்கும் எவையும் எல்லா உலகங்களிடத்தும், அதான் எங்கும் எவையும் சொல்லும்பொழுது அளவற்ற எல்லா உயிர்களிடத்தும் சட உலகங்களிடத்தும் சித்துப்பொருள்களாகிய உயிர்களிடத்தும் எவ்வாறு கலந்திருக்கின்றான், நீக்கமர கலந்திருக்கின்றான். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு எரியுரு நீர். நீருரு எரி என்று மாற்றி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று உரையாசிரியர்கள் நமக்கு அறிவுறுத்துகின்றார்கள். நீருரு எரி, அதாவது நல்ல கொதிக்க வைத்த நீரிலே வெம்மை வந்து நன்கு வெளிப்பட்டு விடும். வெப்பம் இல்லாம எந்த பொருளும் இல்லை. எல்லா பொருள்களுக்கும் வெப்ப ஆற்றல் உள்ளது. ஆனாலும் நாம் அதை உணரும்படியா இருக்கணும்னா அதுக்கு தான் வந்து கொதிநீரை நாம் கருத வேண்டும். அந்த நன்கு சுடக்கூடிய தண்ணீரிலே அந்த வெம்மையானது அந்த நீர் முழுக்க நீங்காமல் விளங்குவது போல. அதான் இது வந்து எரியுரு நீர் என்பதை நீருரு எரி, எரினா நெருப்பு சூடுன்னு வைத்துக் கொள்ள வேண்டும். நீருரு எரின்னு இங்க மாற்றிக்கொள்ளணும். ஏன்னா இதுவும் திருவாசக சொல்லாட்சி தான். அதை நிரம்ப அழகி தேசிகர் அருமையா நமக்கு காட்டுகின்றார்கள். பார்பதம் அண்டம் அனைத்துமாய் என்பதனுள் பார்பதம் அண்டம் அனைத்துமாய் என்று தொடங்கக்கூடிய திருவாசக பாடல் அதிலே வருகின்றது நீருரு தீ என்று வருகின்றது. பார்பதம் அண்டம் அனைத்துமாய் என்பதனுள் நீருரு தீ என்று அருளி செய்தவாறு காண்க. நீர் ஒரு தீ என்பது காய்ந்த புனலின்கண் உளதாய வெம்மை. காய்ந்த புனல் நன்கு சுட வச்ச நீர், அதில் இருக்கக்கூடிய வெப்பம் அதுதான் நீர் ஒரு தீ. அந்த மாதிரி அந்த நீர்ல உள்ள வெப்பமானது எப்படி நீர் முழுக்க நிறைந்து பிரிப்பின்றி விளங்குகின்றதோ அதுபோல உலகங்களிடத்தும் உயிர்களிடத்தும் நிறைந்து பிரிப்பின்றி விளங்கக்கூடியவர் எம்பெருமான். அதே சமயத்தில் எல்லா உயிர்களிடத்தும் எல்லா உலகங்களிடத்தும் இரண்டரை கலந்து விளங்கினாலும் பிரிக்க முடியாதபடி கலந்து விளங்கினாலும் அந்த உலகங்கள் உயிர்கள் ஆகிய அந்த பொருள்களின் தன்மை தன்னை சிறிதும் பற்றுதல் இன்றி விளங்குகின்றான். அதான் தோயாமல் விளங்குது. எந்த பொருளை சார்ந்திருக்கின்றானோ அந்த பொருளின் தன்மை சிறிதும் தனக்கின்றி தனக்குரிய தனித்தன்மை குன்றாதபடி விளங்குது. அதுதான் வந்து தோய்வின்றி கலந்திருத்தங்கிறது. அதுதான் சித்தாந்தத்தில் அது மிக முக்கியமான வார்த்தை. அதுக்கு நாம சரியான பொருளை உணர்ந்து கொள்ள வேண்டும். இறைவன் எல்லாவற்றையும் அறிகின்றான், ஆனால் எதிலும் தோயாத அறிகின்றான், தோயாமல் அறிகின்றான் அப்படின்னு சொல்றவன் தோயாமல்னா எப்படி? எந்த பொருளை சார்ந்திருக்கின்றானோ அந்த பொருளின் தன்மையை தான் அடைய மாட்டான். ஏன்னா அப்படி பிரிப்பின்றி சார்ந்திருந்தும் அந்த பொருளின் தன்மை தனக்கு அடையாமல் இருக்க வேண்டும் என்றால் அது மிகப்பெரிய நிலை. இதுதான் ஆகவே அதை இங்கே அருமையாக வலியுறுத்தினார்கள். எங்கும் எவையும் எரியுரு நீர் போல் ஏகம் தங்கும் அவன்தானே தனி. அக்கடவுள் அப்பதங்களில் தங்காது உயிர்கள் உலகங்கள் ஆகிய அந்த பொருளிடத்திலே தங்காமல் என்று சொன்னால் தங்காது நீங்கி ஏகனாக இருப்பான் என்று உரை சொல்கின்றார்கள். தங்கி இருக்கின்றான், தங்கி இருப்பவன் அதிலே தோயாமல் இருக்கின்றான் என்று நாம் இங்கே பொருள் கொள்ள வேண்டும். எரியுரு நீர், நீரில் இருக்கின்ற வெப்பம் மாதிரி, நீரில் வெப்பம் தங்கியிருப்பது மாதிரி உலகங்களிடத்தும் உயிர்களிடத்திலும் சிவபெருமான் தங்கி இருக்கின்றார். இருந்தாலும் அவன்தானே தனி என்று சொல்கின்றார். அவன்தானே தனின்னு சொல்லும் பொழுது இந்த உயிர் உலகங்களின் தன்மைகள் தனக்கு எய்தப்பெறாமல் தான் தனித்தன்மையோடு தன்னுடைய முழு முதன்மைக்கு எந்த குறைபாடும் இல்லாதபடிக்கு அந்த முழு முதன்மை குன்றாமல் தனிப்பரம்பொருளாக விளங்குகின்றார் என்பது கருத்து. இனி